நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
ஹலோ எவ்ரிபாடி, பிரைஸ் தி லார்ட். இது இன்பம் எஃப்எம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. நிச்சயமாக இன்றைக்கு நம்முடைய முகங்கள் பிரகாசமடையும். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம் முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் மன விருப்பங்களை உங்களுக்கு அருளுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார். இன்றைக்கும் இந்த காலை வேளையில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்போகிறார். இந்த நிகழ்ச்சியை நாம் தூங்கும் முகனாக லெட்ஸ் லிசன் டு அ பியூட்டிஃபுல் சாங். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே நம்ம தேவ சமூகத்திற்குள்ளே வரும் பொழுதெல்லாம் ஆனந்த களிப்போடு நாம் வர வேண்டும், துதிகளோடு வர வேண்டும். வி ஷுட் கம் வித் ஜாயஸ் ப்ரைசஸ். ஸோ இன்றைக்கும் சங்கீதம் 75:4 சங்கீதம் 75:6-7 உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். கிழக்கிலும் மேற்கிலும் மனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நாம் மீண்டும் வாசிக்கட்டும். கிழக்கிலும் மேற்கிலும் மனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஜெயமாய் வாழ வேண்டும் என்று விரும்புவோம், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த வாழ்க்கையில் நாம் தோற்று போனோம் அப்படின்னு சொல்கிறவங்கள நான் இன்னும் பார்க்கலை. நிச்சயமாய் அது யாருமே நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாழ்க்கையில் வாழும் பொழுது எல்லாருக்குள்ளேயுமே இயற்கையாக இயல்பாக இருக்கிற ஒரு ஆசை என்னென்னா, விருப்பம் என்னென்னா, நான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், நான் வெற்றி பெற்றவன் வெற்றி பெற்றவள் அப்படின்னு மற்றவங்க என்னை பார்த்து சொல்லணும்னா நம்ம எல்லாருமே விரும்புவோம். நம்மை பார்த்து நீ தோல்வியுற்றவன் தோல்வியுற்றவள், உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கலை, உனக்கே நீ பிரயோஜனமாக இல்லை அப்படின்னு நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும்னு நம்ம விரும்புகிறதே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், யாராக இருந்தாலும் ஏஜ், வயது ஒரு பொருட்டே அல்ல. அதுவும் சிறு பிள்ளைகள் பாருங்கள், அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் ஏகப்பட்ட ப்ரெஷர், பயங்கரமான ப்ரெஷர். எப்படியாவது அவங்க வந்து வெற்றி பெற வேண்டும், அதுவும் படிப்பில் பார்த்திங்கன்னா வெற்றி பெற வேண்டும்ன்ற ப்ரெஷர். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், வீட்டில் பெற்றோர், உறவினர்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன படிக்கிறான் தம்பி, என்ன படிக்கிறா மக, எப்படி படிக்கிறாங்க, இப்படிப்பட்ட கேள்விகள் வரும் பொழுது அந்த பிள்ளைகளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அகாடமிக்ஸில் இருக்க முடியலன்னும் பொழுது அந்த பிள்ளைகள் ரொம்ப கூனி குறுகி அவமானப்படுகிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை பாருங்கள், சிலர் புரிந்து கொள்ளனா கூட இது உண்மையாக நடக்கிறது. பிள்ளைகள் அப்படிப்பட்ட உணர்வுகளுக்குள்ளே கடந்து செல்கிறாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் பிள்ளைகள் வெவ்வேறு விதமாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரேங்கிங் சிஸ்டம் இருந்தது. ஒரு கிளாஸில் 70 பிள்ளைகள்னால் முதல் ரேங்க் யார், ரெண்டாவது யார், மூணாவது யார், நாலாவது யார், இப்படி 70 பேரும் 70 ரேங்க் பண்ணிடுவாங்க. கடைசி ரேங்க் யார் அப்படின்ற வரைக்கும் இது ஒரு பெரிய மன உளைச்சலை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரேங்கிங் சிஸ்டமையே மாற்றினாங்க. நோ மோர் ரேங்க்ஸ், இனி ஒன்லி கிரேட். இப்போ ஒரு கிரேட் எடுத்தால் அதில் ஒரு 10 பேர் இருப்பாங்க, கீழே இருக்க கிரேட்ஸ் எடுத்தால் அதில் ஒரு 20 பேர், 25 பேர். ஸோ இவங்களுக்கு வந்து நான் தான் கடைசி இந்த கிளாஸில், என்னால் படிக்கவே முடியல அப்படின்ட்டு யாருமே ஒரு மனம் உடைந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. மற்றவர்களும் இவங்களை ஏளனமாக பார்த்து கிளாஸ்லேயே கடைசி இந்த பையன்தான், இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லாமல் போகுது. ஸோ அதனால் பாருங்கள், இந்த கிரேடிங் கிரேட் சிஸ்டம், ஸோ இந்த கிரேட்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு, ஒரு சில ஆண்டுகளாக இருக்குது, நாட் வெரி ரீசன்ட், சில ஆண்டுகளாக இந்த கிரேடிங் சிஸ்டம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. நோ ரேங்க்ஸ், கிளாஸில் நீ எந்த ரேங்க்கு பா தம்பி அப்படின்னா ரேங்க் எல்லாம் இல்லை எங்கள் ஸ்கூலில், எல்லாம் கிரேடு தான். இது எதனாலன்னா பாருங்கள், எல்லாருமே ஜெயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதனால. அப்போ தோல்வி அப்படின்றத யாரும் விரும்புறது கிடையாது. இங்கிலீஷில் வந்து இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, ப்ரொமோஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட், உயர்வு. இந்த தமிழ்லேயும் அதே தான் வருது, உயர்த்துகிறார். உயர்வு அப்படின்றது தேவனிடத்திலிருந்து வருகிறது, தேவன் கொடுக்கிற ஒன்று. அதே போல் உயர்வையும் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். பாருங்கள், ஒரு இடத்துல வேலை செய்கிறவர்கள், அவர்கள் வந்து உயர்வை விரும்புகிறார்கள். பொதுவாக இந்த பணியிடங்களில் இது ரொம்ப பிரபலம், ஒர்க் பிளேசஸில் ப்ரொமோஷன். நிறைய பேர் ஊழியத்தில் நாங்கள் இருக்கிறதுனால எங்களை கூப்பிட்டு ப்ரொமோஷனுக்காக ஜாப் பண்ணுங்கள், வேலையில் எங்களுக்கு ப்ரொமோஷன் வரலை, ஸோ எங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் இன்னும் வரலை, 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு, இப்படி நிறைய பேருக்காக ஜெபித்திருக்கிறோம். எனக்கு பின்னால் இருக்கிறவங்க அவங்க போய் ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வந்து அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, எங்களுக்காக ஜெபிங்களை, எங்களுக்கு விரோதமாக இப்படி நடக்குது, இந்த ப்ரொமோஷன் வரக்கூடாதபடி தடை செய்து வேறு யாரோ போகிறதுக்கு, அவங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, பட் தே ஆர் யூஸிங் சம் மீன்ஸ். எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன், அவங்க தவறான வழிகளை பயன்படுத்தி அவங்க அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இது எங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன், எங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி அநேகருக்கு ஜெபித்திருக்கிறோம், கர்த்தர் ப்ரொமோஷனையும் கொடுத்துருக்கிறார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு ப்ரொமோஷன் வரலையா, ஓகே பரவாயில்ல, இதனால என்ன இருக்குது, இது ஒரு ப்ரொமோஷன் தானே அப்படின்னு யாரும் சிந்திக்கிறதே கிடையாது. எந்த ஆவிக்குரியவர்களானாலும், தேவனை அறிந்தவர்களானாலும், அபிஷேகம் பெற்றவர்களானாலும், ப்ரொமோஷன் வரலைன்னா அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது, ஒரு வேதனையை ஏற்படுத்துகிறது. ஸோ ப்ரொமோஷன் வேணும். ஸோ இது வேலையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படுகிறது. அதனால தான் வேதம் உபாகமம் 1:11 சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். அது உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருப்பது போலவே எப்பொழுதும் இருப்பீர்கள்னு பைபிள் எங்கேயுமே இல்லை. நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு, 1000 மடங்கு, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்போ இந்த ப்ரொமோஷன் அப்படின்றத தேவன் விரும்புகிறார். 1, முதலாவது தேவன் தன் ஜனங்கள் உயரும்படி, ஜெயம் பெறும்படி, ப்ரொமோட் ஆகும்படி விரும்புகிறார். அதனால தான் மனிதனுக்குள் இயல்பாக இந்த விருப்பம், வாஞ்சை வருகிறது. உயர வேண்டும் அல்லது ஜெயம் பெற வேண்டும் அப்படின்றது ஒரு அன்காட்லி டிசையர் கிடையாது, தேவனுக்கு விரோதமானது கிடையாது. நான் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கணும், வாழ்க்கையில் இப்பொழுது இருப்பதை காட்டில் நான் மேலே போகணும் அப்படின்ற ஒரு சிந்தை அல்லது விருப்பம், அந்த எண்ணம், இதெல்லாமே வந்து தேவனுக்கு மாறானது கிடையாது. தேவன் விரும்புகிற ஒன்று, தேவன் அங்கீகரிக்கின்ற ஒன்று. அது எப்போ தவறாகுதுன்னா, இன்னொருத்தரை தள்ளி நம்ம மேலே வரணும்னு நினைக்கும் பொழுது அது தவறு. பட் அந்த எண்ணம், அடிப்படையில் அந்த எண்ணம் வந்து தவறு கிடையாது. ஸோ தேவன் தன் ஜனங்கள், நீங்களும் நானும் உயர வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்களும் நானும் ஜெயம் பெற்று இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் அநேக இடங்களில் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம தேவன் சொல்லுகிறதை கவனிக்க முடியும். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு உதவி செய்வேன், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்கள். ஏன் யுத்தம் கர்த்தருடையது, சும்மா இருங்கன்றாரு? நாம் ஜெயம் பெறுவதை அவர் விரும்புகிறார், நாம் உயருவதை அவர் விரும்புகிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, எப்பா நீ என் பிள்ளை, நீ என் மகன், நீ என் மகள், நீ போய் என் மண்டையை உடச்சிக்கிற, நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன் இதை. அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, வாழ்க்கையில் ஜெயமாய் வாழுவதை நீங்களும் நானும் விரும்புவதை காட்டிலும் தேவன் அதிகமாய் விரும்புகிறார். ஒருவேளை நம்ம இருக்கிற சூழ்நிலை சவால் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருக்கலாம், நம்மை சுற்றி உள்ளவர்கள் ஒருவேளை உங்களை நிந்திக்கலாம், ஒருவேளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல தோல்விகள் மத்தியில் நீங்கள் தலை கவிழ்ந்து இருக்கலாம். நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார், அல்லது நாம் ஜெயம் பெற்றிருப்பதை, ஜெயத்தோடு வாழுவதை, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் ஜெயத்தை அனுபவிப்பதை தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் தலை நிமிர்ந்து நடப்பதை தேவன் விரும்புகிறார். God desires that you be victorious. God desires that you go higher and higher and higher. அதனால் முதலாவது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நாம் ஜெயமாக இருப்பதை விரும்புகிறார். எனக்கு அப்படியே பாருங்கள் துள்ளி குதிக்கணும் போல் இருக்குது இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது. நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த அநேக வேளைகளில் இந்த மாதிரி பேசும் பொழுது சில நேரம் அது எனக்கே ஒரு மெசேஜ் மாதிரி வரும். ஸோ இந்த அதுவும் இந்த இன்பம் எஃப்எம்ல நான் உட்காரும் பொழுது ஒரு அவுட்லைன் மாதிரி தான் என் மைண்டில் இருக்கும் பாருங்கள். வந்து மைக் முன்னாடி உட்காரும் பொழுது அப்படியே ஒரு ஃப்ளோ, ஒரு அப்படியே ஒரு நதி எனக்குள்ளேருந்து பாய்ந்து வர்ற மாதிரி. ஸோ இந்த வார்த்தைகள் எனக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஸோ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் நாம் ஜெயமாக இருப்பதை விரும்புகிறார், நமக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார், உயர்வை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம். நம்ம சிலதை ரியலைஸ் பண்ணுறோம், நினைவில் வைத்துக்கொள்கிறோம், பலது நம்ம ரியலைஸ் பண்ணுறதில்லை, நம்ம நினைவிலும் அதனால் இருக்கிறதில்லை. பட் ஆனால் நம்ம உட்கார்ந்து பட்டியலிடுவோம் என்று சொன்னால், லிஸ்ட் அவுட் பண்ணுவோன்னா ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். நாமும் ரொம்ப அதை உணர்ந்து பாடுவோம், எப்படி நான் நன்றி சொல்லுவேன், எப்படி நன்றி சொல்ல முடியும். ஒரு ஊழியர் இப்படி சொல்லுகிறார்கள், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாள் இப்போ தொடங்கியாச்சு, ஒரு 11 மணி வாக்கில் அவங்க வந்து எப்போவுமே இந்த ஒரு சின்ன சின்ன பேப்பர் கட்ஸ் கார்டு மாதிரி வச்சுருப்பாங்களாம், பிளாங்க் கார்ட்ஸ். ஒரு 11 மணி போல் அவங்க ஒரு 10 to 15 minutes பிரேக் எடுத்து, எந்த வேலையில் இருந்தாலும் அதிலேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்து எழுத ஆரம்பிப்பாங்களாம். காலையில் நான் எழுந்த நேரத்துலேருந்து இந்த 11 மணி வரைக்கும் ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் நன்றி நன்மை செய்தார் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடும் பொழுது பாருங்கள், லன்ச் டைமில் ஷீவில் லிஸ்ட் அவுட் அகெயின், அதன் பிறகு ஈவினிங் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. படுக்க போகிறதுக்கு முன்னாடி லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாங்களாம். ஸோ இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் நன்மை செய்தார் அப்படின்னு அந்த எழுதினதை பார்க்கும்பொழுது தான் தெரியுமா, ஓ எவ்வளவு நன்மைகள். அண்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலையில் ஒரு 11 மணி வாக்கில் எழுதும் பொழுது உடனே ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவரே இதெல்லாம் செய்தீங்களே உங்களுக்கு நன்றிப்பா, உங்களுக்கு நன்றி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. அதே போல் ஒவ்வொரு வேளையும் இரவு பார்க்கும் பொழுது இருதயம் நன்றியினால் பொங்கி வழிவதை தவிர வேறு எந்த ஒரு உணர்வுமே வராது அப்படின்றாங்க. பாருங்கள், நம்ம ஏன் தெரியலன்னா ஒரு வேளை நம்ம இப்படி செய்யாமல் இருக்கிறோம். ஐ திங்க் அது ஒரு ஹேபிட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு தன்னிச்சையாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக இது வராமல் இருக்கலாம். எப்படி அவங்க மட்டும் செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு பழக்கத்தையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அது நமக்கு தானாக வர துவங்குகிறது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் திங் டு ப்ராக்டிஸ். இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு நல்ல ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி ஒரு ஒரு நாளில் அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்து ஆண்டவர் செய்த நன்மைகளை சற்று எண்ணி யோசித்து எழுதும் பொழுது அது உண்மையிலேயே நம்மை மாற்றுகிறதா இருக்கும்னு நான் நம்புகிறேன். திஸ் வில் சேஞ்ச் யூ. நம்ம நிறைய பேர் எது பழகியிருக்கிறோன்னா கம்ப்ளைண்ட் பண்ண தான் பழகியிருக்கிறோம். பாருங்கள், மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி, இல்லை சவால்கள் வரும்பொழுது நம்ம யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி தான் பழகி இருக்கிறோம். அதனால் அந்த கம்ப்ளைனிங் பாருங்கள் அப்படி ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக வருது நிறைய பேருக்கு. குறை சொல்லுவது, கம்ப்ளைண்ட் பண்ணுவது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அப்படி ஒரு செகண்ட் நேச்சர் மாதிரி வருது. அது ஏன்னா நம்ம அதை பழகி இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் அதை மாற்றணும்னா நம்ம வந்து இப்படி ஒரு நாளில் அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்து, இதை ஒரு ப்ரைஸ் பிரேக் அப்படின்னு கூட சொல்லலாம், ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லுவது. ஸோ இது வந்து நம்மை மாற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யூ, கேரண்டீடு. அப்போது நம்ம இதை செய்ய வேண்டும். ஸோ இப்போ பாருங்கள், உயர்வு, உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அதற்கு ஆதாரமாக வேத வசனம் சங்கீதம் 75:6-7 வாசித்தோம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். இங்கிலீஷில் நான் சொன்னேன், ப்ரமோஷன் கம்ஸ். ப்ரமோஷன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, உயர்வு. தமிழில் ஜெயம், ஸோ ப்ரமோஷன் அல்லது உயர்வு அல்லது ஜெயம், இது எல்லாத்தையுமே வந்து நாம் ஒரே இன்டர்சேஞ்சபிளாக நாம் புரிந்து கொள்ளலாம். ப்ரமோஷன்னா அல்லது உயர்வுனா ஜெயம், ஜெயம்னா உயர்வு, இது ரெண்டுமே ஒரு அர்த்தத்தோடு நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. கிழக்கு மேற்கு அப்படின்னா நம்முடைய இடது வலது பக்கம்தான் இல்லையா? வடக்குன்னு சொன்னால் மேலே போய், நமக்கு மேலே வானம். ஸோ அதனால் கிழக்கு மேற்குன்னு சொல்லும் பொழுது நம்மை சுற்றி உள்ள திசைகளை இது குறிக்கிறது. அப்போ நம்மை சுற்றி உள்ள ஜனங்களிடத்திலிருந்து நமக்கு உயர்வு வரப்போவது கிடையாது, ஜெயம் வரப்போவது கிடையாது. நன்றாக கவனிங்க. நம்மை சுற்றி உள்ள ஜனங்கள் இடத்திலிருந்து உயர்வு வரப்போவது கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் பொதுவாக நாம் பார்க்கிற ஒரு காரியம், சுற்றி உள்ள ஜனங்களை பிரியப்படுத்துகிற ஒரு ஆட்டிடியூடை நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஒரு இடத்துல வேலை செய்கிறவர்கள் அங்கே ஒரு உயர்வு வேணும்னா அவர்கள் மேல் அதிகாரிகளை பிரியப்படுத்த முயற்சிப்பார்கள், அல்லது யார் அங்கே அந்த கரெக்டான பர்சனோ அவங்கள பிரியப்படுத்த முயற்சி செய்கிறதை பார்க்கலாம். பட் வேதம் சொல்லுகிறது, உயர்வு எங்கேருந்து வருதுன்னா தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் ஒருவனை உயர்த்துகிறார், தேவன் ஒருவனை உயர்த்துகிறார். இதற்கு ஆதாரமாக பைபிளில் நம்ம யாரை பார்க்கலான்னா, யோசேப்பு, ஜோசப். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பைபிள் கேரக்டர் ஜோசப், யோசேப்பு தமிழில். இந்த யோசேப்பு பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாழ்க்கை, நிறையா த்ரில்ஸ் நிறைந்த ஒரு சம்பவங்கள். உண்மையிலேயே நம்ம ரொம்ப ஈஸியாக வாசிடுறோம், இன்றைக்கி பேசிடுறோம். பட் யோசேப்போட கொஞ்சம் பிரயாணப்பட்டோன்னா, அல்லது நாம் யோசேப்பாக மாறி அந்த கதையில் கொஞ்சம் அப்படி பிரயாணப்பட்டோன்னு வைங்களேன், உண்மையிலேயே நம்ம யோசேப்புக்காக கண்ணீர் வடிப்போம், அவனுக்காக பரிதாபப்படுவோம். நம்ம ரொம்ப, ஐயோ எப்படித்தான் யோசேப்பு இதெல்லாம் கடந்து வந்தானோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். அவன் தன் தகப்பனுக்கு ஒரு செல்ல பிள்ளை பாருங்கள், அவங்க அப்பா வந்து அவனுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெஸ் பலவர்னு அங்கேயே செஞ்சு அவனுக்கு கொடுக்குறார். ஒருவேளை இந்த மாதிரி மல்டி கலர் ட்ரெஸ் எல்லாம் அன்றைக்கி அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அவன் அதை போட்டுக்கிட்டு வரான். அவனுடைய சகோதரர்களுக்கெல்லாம் பெரிய பொறாமை எரிச்சல் இவனை பார்த்த உடனே, ஏன்னா இவன் வந்து அப்பாவுடைய செல்ல பிள்ளை, அதுவும் இல்லாமல் இவன் சொப்பனக்காரன், இவன் பேரே பார்த்திங்கன்னா சொப்பனக்காரன். ஏன்னா இவர் அப்பப்போ ட்ரீம் பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லுவார், ஒரு முறை இவன் சிறுவன் பாருங்கள், சின்ன பையன், ஒரு முறை என்ன பண்ணிட்டான்னா, இவனுக்கு வந்த ட்ரீம், தேவன் அவனுக்கு கொடுத்த சொப்பனம், சந்திரனும் சூரியனும் வந்து இவனை வணங்குற மாதிரி ஒரு சொப்பனம் பார்க்குறான். அடுத்தது அரிக்கட்டுகள். அரிக்கட்டுகள்னா வயலில் அறுக்கிறதையெல்லாம் அவங்க கட்டி நேராக நிற்கிறபடி வச்சுருப்பாங்க அந்த கதிர்களையெல்லாம். அப்போ எல்லாருடைய அரிக்கட்டும் இவனுடைய அரிக்கட்டுக்கு முன்பாக தலை வணங்குகிறதை இவன் பார்த்துருக்கிறான். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவனை வணங்குது. அப்போ இவன் வீட்டில் போய் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ரெண்டு சொப்பனங்களை பார்த்தேன். அவங்க அப்பாவுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு, சொப்பனத்தினுடைய வியாக்கியானம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சூரியன் சந்திரன் அப்படின்றது யோசேப்புடைய தாய் தகப்பன், அந்த நட்சத்திரங்கள் அவன் சகோதரர்கள், இவங்க எல்லாருடைய அரிக்கட்டும் இவனுடைய அரிக்கட்டுக்கு வணங்குதுன்னா இவங்கெல்லாம் இவனை வணங்குறாங்க. ஆனாலும் அவர் கடிந்து கொள்கிறார். ஏன்னா அந்த நாட்களின் சொசைட்டியை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். பாருங்களேன், நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது சாராள் வந்து ஆபிரகாம பெயர் சொல்லி கூப்பிடலை அப்படின்னு இருக்குது. அவங்களுடைய கலாச்சாரம் அண்டு அந்த நாட்களில் பெரியவங்களை எனக்கு தலை வணங்குறாங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர ஒஃபென்சிவ். அது ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். தாயும் தகப்பனும் எனக்கு தலை வணங்குறாங்கன்னா அது அவங்களால கிரகித்து கொள்ளவே முடியாது. சகோதரர்கள் வயதில் மூத்தவர்கள். அப்போ அவங்களும் இவனுக்கு இந்த சின்ன பையனுக்கு தலை வணங்குறதாக இவன் சொப்பனம் பார்த்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ அவங்க அப்பா அங்கே கடிந்து கொள்கிறார். எல்லாருக்கும் முன்னாலேயும் இருந்ததுனால சும்மா கடிந்து கொள்கிறார். அவனை என்ன இது அப்படி இப்படின்னு ஒரு அதட்டு அதட்டி அவனை அப்படியே உட்கார வச்சிடுறாங்க. இதெல்லாம் சரி கிடையாதுன்னு. ஆனால் இவங்க இவனுடைய சகோதரர்களுக்கு இது உள்ளத்தில் அப்படியே தைத்தது போல் இருந்தது. ஒருவேளை அவங்களுக்குள்ளே பேசியிருக்கலாம், இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், இவன் யாரு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, இவன் இவனையே ரொம்ப பெருமையாக யோசிச்சிருக்கிறான், அதனால தான் இப்படியெல்லாம் சொப்பனம் வருது இவனுக்கு, இப்படியெல்லாம் அவங்க பேசி இருந்திருக்கணும். அதெல்லாம் இங்கே பைபிளில் பதிவு செய்யப்படலை. பட் டெஃபினெட்லி ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அத்தனை சகோதரர்கள், வயதில் மூத்தவர்கள், அந்த கலாச்சாரம், சின்ன பையன் இவன். அப்போ இவன் இப்படி சொல்லும் பொழுது அவங்க என்ன யோசிச்சுருப்பாங்கன்னா, இவன் வந்து ரொம்ப திமுரு பிடிச்சவன், அகங்காரம் பிடிச்சவன், பெருமை பிடிச்சவன், நம்மளையெல்லாம் இவன் மதிக்கிறது கிடையாது, அதனால தான் இவனுக்கு இப்படியெல்லாம் சொப்பனம் வருது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கக்கூடும். அடுத்தது யோசேப்பு என்ன பண்ணுறான்னா, இந்த சகோதரர்கள் செய்கிறதையெல்லாம் போய் வீட்டில் அப்பா கிட்டே சொல்கிறான். இவங்க என்ன எல்லாம் இங்கே கெலாட்டா பண்ணுறாங்களோ போய் சொல்லிடுவான். இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது இந்த சகோதரர்களுக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து யோசேப்பை நேசிக்கவே முடியலை. யோசேப்பின் மேலே ஒரு வெறுப்பு, ஒரு பகை. ஏன்னா இவன் போய் வீட்டில் இவங்க செய்கிறத சொல்கிறான். ஸோ அங்கே கண்டிப்பு இருந்திருக்கும். யார் எப்படி தெரியும்னா, யோசேப்பு தான். எல்லாருமே ஒரே கூட்டு, இதில் தனியாக நிற்கிறது யோசேப்பு தான். அப்போ யோசேப்பின் மேலே அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கோபம், ஒரு எரிச்சல் இருந்திருக்கும். இதில் அப்பா வேற அவருடைய அன்பை அவன் மேலே காமிக்கிறாரு. அவன் இன்னும் அவங்களுக்கு அது அப்படியே எரிகிற எண்ணெயில், நெருப்பில் எண்ணெயை ஊற்றினது போல். ஃபைனலாக பாருங்கள், இந்த சொப்பனம். இந்த சொப்பனம் வந்த உடனே இவங்களால் அதை பொறுத்துக்கவே முடியலை. என்ன இது, இவன் வந்து நம்ம வந்து அவனை வணங்குவோன்னு சொல்கிறானே. ஏன்னா இது நம்ம புரிஞ்சுக்கணும், வணங்குதல் அப்படின்றது ஒரு பெரிய காரியம். யாருக்கு முன்பாக வணங்குவாங்கன்னா, ராஜாவை வணங்குவாங்க, அவங்கள ஆசீர்வதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிற பெற்றோரை வணங்குவாங்க. இப்படி தான் அந்த நாட்களிலே வணங்குதல் அப்படின்றது, இட்ஸ் வெரி சீரியஸ். சும்மா போயிட்டு எல்லாருக்கும் தலை வணங்குறது கிடையாது. ராஜான்னா நமக்கு தெரியும், எங்கேயோ மேலே உட்கார்ந்துருக்கிற அந்தஸ்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆள். அடுத்தது தாய் தகப்பன். இப்படி தான் அவங்க வந்து தலை வணங்கி பழக்கம். இப்போ இவங்களை விட சின்ன பையன், ஒரு பொருட்டாக மதிக்கப்படாதவன், நீங்கள்லாம் எனக்கு தலை வணங்குறீங்க, அப்பாவும் அம்மாவும் தலை வணங்குறாங்கன்றது அவன் சொல்லாமல் அந்த சொப்பனத்தை சொல்லும் பொழுது அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அதை. அப்போ இவங்களுக்கு பயங்கர எரிச்சல். அப்போது ஒரு நாள் இவங்க எல்லாரும் ஆடு, இவங்கெல்லாம் ஆடு மேய்க்கிற தொழில். அப்போ ஆடு மேய்க்கிறதுன்றது காட்டில் போய் அவங்க ஒரு சில ஆடுகளை வச்சு மாதக்கணக்கில் அங்கே தங்கி அல்லது வாரக்கணக்கில் தங்கி அந்த ஆடுகளை மேய்ப்பாங்க. அப்போ யோசேப்பு இந்த பல வர்ண அங்கியெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே வரான். எப்படி இருக்காங்க பிரதர்ஸ்னு பார்த்துட்டு வரத்துக்கு அனுப்புகிறாங்க. இவர் வரார். வரும்பொழுது அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவனை நம்ம கொன்று விடுவோம், லெட் அஸ் கில் ஹிம், எப்படி இவன் சொப்பனம் நிறைவேறது பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா இவங்களால் அதை பொறுத்துக்கவே முடியல. உண்மையிலே பெருமையோடு இருந்தது இவங்க தான். அது என்னன்னு கூட சிந்திக்கல. ஒருவேளை தேவன் கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியை கூட அவங்க என்டர்டெயினே பண்ணலை. பாருங்கள், தேவன் தான் கொடுத்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. யோசேப்புடைய சொப்பனம் தேவனிடத்திலிருந்து வந்தது, அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனால் அவங்கள நான் சொல்கிறேன், தேவன் கொடுத்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தவறினார்கள். இவங்க எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனை ஆராதித்தவர்கள். இவங்க எல்லாருமே யெகோவா தேவனை பழைய ஏற்பாடு இல்லையா? ஸோ இப்போ இவங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இவனை கொன்று விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எதனாலனா அந்த சொப்பனத்தினால. இவங்க அந்த ஆர்கியூமெண்ட்டே என்னென்னா, இவனை கொன்னுட்டா இது எப்படி நிறைவேறுது பார்க்கலாம். ஸோ சொப்பனம் நிறைவேறும்னு இவங்களுக்கு தெரியுது. அப்போ நிச்சயமாக நான் நம்புகிறேன் அவங்க வந்து இது நிறைவேறக்கூடிய சொப்பனன்றதில் அவங்க சந்தேகப்படலை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரீமை ஸ்டாப் பண்ணணும். இந்த ட்ரீம் அவனை யோசேப்பை கொல்லணுன்றது இல்லை, இந்த ட்ரீமை கொல்லணுன்றது தான் அவங்க வந்து எய்ம் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், இன்றைக்கும் பிசாசு இதை தான் செய்கிறான். தேவன் நமக்குள் பெரிய தரிசனங்களை விதைக்கிறார். யூ மே பி கேரியிங் அ பிக் ட்ரீம், ஆனால் பிசாசு அவனுடைய குறி அந்த சொப்பனம், அந்த தரிசனம். தி எய்ம், தி டெவில்ஸ் எய்ம் இஸ் டு கில் தட் ட்ரீம். தட் இஸ் வை ஹி அட்டெம்ப்ட்ஸ் டு கம் அகெயின்ஸ்ட் யூ. அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான்னா, தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறான். பிரச்சனை நீங்கள் கிடையாது, நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற அந்த விதை. அந்த சொப்பனன்றது ஒரு விதை யோசேப்புக்குள்ளே இருந்தது. அது வந்து அப்படியே அலைவாக இருந்திருக்கும் பாருங்கள். அவன் அந்த தனிமையில் இருக்கும்போதெல்லாம் யோசித்து பார்த்துருப்பான், வாவ், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எங்களை என்னை வணங்குது, வாவ் அப்படின்ற அந்த சொப்பனத்தை அவன் யோசிச்சிருப்பான் பாருங்கள். அதாவது அவனை உயர்த்தியல்ல, அந்த சொப்பனம் உட பீன் ஸோ வண்டர்ஃபுல். அப்போ தேவன் நமக்குள் தரிசனங்களை விதைக்கிறார், சீட்ஸை வைக்கிறார். பாருங்கள், நான் எப்பவுமே சொல்லுவேன், காட் இஸ் நாட் அ மெஜிஷியன். தேவன் வந்து அப்படியே மேஜிக் பண்ணுறவர் கிடையாது. தேவன் நமக்குள் தரிசனங்களை விதைக்கிறார். காட் கிவ்ஸ் யூ சீட்ஸ். இந்த சொப்பனம் அல்லது ட்ரீம் ஒரு விஷன் For life is given by God. தேவன் தரிசனங்களை கொடுக்கிறவர். இங்கிலீஷில் ட்ரீம் கூட பொருந்தும். ஸோ தரிசனம், வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறவர் தேவன். தரிசனமற்ற ஒரு வாழ்க்கை வீணான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இருந்தால், தயவுசெய்து மை ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு சின்ன அட்வைஸ், டேக் டைம் அவுட், பாஸ். இன்றைக்கி எல்லாத்துலேயும் பாஸ் பட்டன் இருக்குது பாருங்கள். பாஸ் பண்ணி ஜபத்தில் தேவனை தேடுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையை குறித்து என்ன தான்ப்பா உங்கள் தரிசனம், இது வரைக்கும் நான் இதை தெரிஞ்சுக்காமல் வாழ்ந்துட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. இப்போ உங்கள் சமூகத்தில் நான் வரேன். ஐ எம் சீரியஸ் அபவுட் திஸ் லார்ட். ஐ வாண்ட் டு நோ யோர் பிளான் ஃபார் மை லைஃப். உங்கள் திட்டம் என்ன, என் வாழ்க்கையை குறித்து உங்கள் திட்டம் என்ன, என் வாழ்க்கையை குறித்து ஒரு தரிசனம் என்னப்பா எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். தேவன் கொடுக்க ஆவலாக இருக்கிறார், தேவன் கொடுக்கிறார். சில நேரம் நம்ம ஜெப இன்மையினால், கவனக்குறைவினால், நம்ம கவனம்லாம் வேற எங்கேயோ இருக்கிறதுனால, கர்த்தருடைய காரியங்களில் இல்லாததுனால இது நமக்கு புலப்படாமல் இருக்கலாம். அவ்வளோதானே ஒழிய கர்த்தர் என்கிட்ட பேசலன்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம வந்து கேட்கணும். அதுவும் நான் எப்பவுமே என்ன சொல்வேன்னா, யூ ஹவ் டு பி வெரி சீரியஸ். இந்த மாதிரி நம்ம ஜெபிக்க துவங்கும் பொழுது ஒரு பேப்பர் பென் இல்லையா, நீங்கள் டிஜிட்டல் பர்சன்னா அதில் நீங்கள் ரெடியாக உட்கார்ந்து ஆண்டவர் பேசுவார், அதை இம்மிடியட்டாக நோட் பண்ணணும். ஸோ நம் வாழ்க்கையை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது மிக அவசியம். அது இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, ஐ ரிப்பீட் அகேன், நான் மீண்டும் சொல்லட்டும், தயவுசெய்து நீங்கள் ஜெபிங்க. உங்கள் வயது குறித்து பொருட்டே கிடையாது. எனக்கு நான் ரிட்டையர் ஆகிட்டேன் பிரதர், எனக்கு பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, அவ்வளோதான், எனக்கு இப்போ இருக்கிறது ஒரே தரிசனம், அவங்களுக்கு நல்லா கல்யாணம் பண்ணோம், வண்டர்ஃபுல், வெரி குட். ஆனாலும் தேவனுடைய நோக்கம் என்ன நம்ம வாழ்க்கையில், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையை குறித்து உங்கள் தரிசனம் என்னப்பா எனக்கு காமிங்க. ஸோ யோசேப்புக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அவன் வாழ்க்கையில் இதை காண்பித்தார், இது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த சகோதரர்களுடைய பிரச்சனை என்னென்னா, அந்த சொப்பனம், அந்த தரிசனம், அந்த டெஸ்டினி தான் இவங்களுக்கு பிரச்சனை. உங்களுக்கு விரோதமாக பிசாசு வருகிறான் என்று சொன்னால், நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற அந்த தரிசனம் தான் அவனுக்கு பிரச்சனை. The destiny that you have is the problem for the devil. Or rather, the destiny you're moving towards. நீங்கள் எதை நோக்கி செல்லுகிறீர்களோ அதுதான் அவனை எரிச்சல் உண்டாக்குகிறது. அதனால தான் பிசாஸ் இன்றைக்கு அந்த தரிசனத்தை கொள்ளும்படி செயல்படுகிறான். வெல் பாருங்கள், அப்போ யோசேப்பு இங்கே வரும்பொழுது இவங்க இதான் பேசிக்கிறாங்க, இவனை கொன்றுவோம், இந்த சொப்பனை எப்படி நிறைவேறது பார்க்கலாம். இவங்க பேச்சே இதுதான், எப்படி சொப்பனம் நிறைவேறுது, சொப்பனத்தை கொல்லணும் அப்படின்றதான் இவங்க பிளான். இப்போ யோசேப்பு வரான், கொன்றுணும்னு தீர்மானிக்கிறார்கள். அப்பொழுது அதில் மூத்த சகோதரன், அவருக்கு கொஞ்சம் இழகின மனசு, என்ன இருந்தாலும் நம்ம அப்பாவுடைய மகன், அவங்க அப்பாவுக்கு ரெண்டு மனைவிகள் பாருங்கள். அப்போ மூத்த மனைவியின் பிள்ளைகள் மற்றவர்கள், அடுத்த மனைவியின் பிள்ளை யோசேப்பு. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, என்ன இருந்தாலும் இவன் நம்முடைய ரத்தம், இவனை இந்த குழியில் நம்ம போட்டுருவோம், அங்கே ஒரு பாழடைஞ்ச குழி கிணறு, அதில் போட்டுட்டு அப்புறம் யோசிக்கலான்றான். இவனுடைய பிளான் என்னென்னா, இவனை தனியாக நம்ம காப்பாற்றி கொண்டு போய் அப்பா கையில் விட்டுருலான்னு. அப்போ அங்கே அந்த குழியில் போட்டுட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாடே சாப்பிட்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இவன் வீட்டிலேருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு வரான், இவனை தூக்கி குழியில் போட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாடு அங்கே உட்காந்து திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அது எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல. அப்போ யோசேப்பு அந்த குழியிலேருந்து கதறி இருப்பான், ஏன்னா அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது, தெரிஞ்சிருச்சு நம்மளை ஏதோ பண்ண போகிறானுங்கன்னு. இப்போ அந்த வழியாக இஸ்மவேலர்கள் வருகிறார்கள், அவங்க வந்து மர்ச்சன்ட்ஸ், வியாபாரிகள். அப்போ இவங்க திடீர்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க, சரி என்னனாலும் நம்ம ரத்தம் தானே, எதற்காக இவனை கொல்ல வேண்டும், இவனை விலைக்கு வித்துடலான்னு வழியில் வர்றவங்கள அவங்கள கூப்பிட்டு, இதை பாருப்பா ஒரு பையன் இருக்கிறான், விலைக்கு வாங்கிக்கிறீங்களா. அப்போ பேரம் பேசியிருப்பாங்க, எனக்கு இவ்வளோ கூடு, இல்லை இவ்வளோலாம் முடியாது, இவன் சின்ன பையன், இவ்வளோ தான் தருவோம் இப்படின்னு ஏதாவது ஒரு நெகோசியேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். அப்போ யோசேப்பை விலைக்கு விற்கிறார்கள் அவனுடைய இவன் சாப்பாடு கொண்டு போகிறான் சகோதரர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு. ஆனால் அவங்க பாருங்கள், இவனை பிடித்து விற்று விடுகிறார்கள், விலைக்கு விற்கிறார்கள். அப்போ யோசேப்புடைய இருதயம் எவ்வளோ துடிச்சிருக்கும் பாருங்கள். யோசேப்பு இப்பொழுது பணத்திற்காக வாங்கப்பட்டு ஒரு அடிமையாக செல்லுகிறான். ஜோசப் நவ் பிகம்ஸ் அ ஸ்லேவ். நமக்கு இது இதனுடைய சீரியஸ்னஸ் பொதுவாக தெரியாது. அடிமை என்று சொன்னால் எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. ஸோ அப்படி ஒரு அடிமையாக யோசேப்பு இந்த இஸ்மவேலர்களால் விலைக்கு வாங்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா எகிப்து. ஏன்னா எகிப்து வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அந்த நாட்களிலே. எகிப்து, ஈஜிப்ட் was a great nation. ஸோ அங்கே போய் வியாபாரத்துக்காக பல பொருட்களை, அந்த நாட்களில் இந்த பழக்கம் இருந்தது, மனிதர்களை விலைக்கு வாங்கலாம் அடிமைகளாக. அப்போ யோசேப்பையும் இவங்க ஒரு வாங்கிட்டு போகிறாங்க, நல்ல ஒரு டீல் கிடச்சிது, அங்கே போய் நல்ல காசுக்கு விற்கலான்னு. அங்கே போய் மார்க்கெட் பிளேஸில் யோசேப்பை ஏலம் விட்டிருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், பொதுவான பழக்கம் அந்த நாட்களில் எப்படின்னா, அடிமைகளை நிர்வாணப்படுத்தி ஒரு மேடையின் மேலே நிறுத்துவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சரீரத்தில் அங்கவீனம் இல்லை, சுகவீனம் இல்லை, தோல் வியாதி முக்கியமாக அது இல்லை. ஏன்னா தோல் வியாதி வந்து பரவும், வாங்கிட்டு போகிறோம் வீட்டில் இன்னும் கொஞ்சம் அடிமைகள் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் தோல் வியாதி வந்துருச்சுன்னா இவனுக்கு ஒரு பெரிய நஷ்டம். ஏன்னா இதை வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அடிமைகளை. அப்போ எல்லாருக்கும் தோல் வியாதி வந்து அது அப்படியே சீரியஸ் ஆகினா இவங்களுக்கு அடுத்தது வரும். இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால அந்த அடிமைகளை நிர்வாணப்படுத்தி அவங்கள கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணி வாங்குவாங்க. இதுதான் அந்த நாட்களின் பழக்கம். அப்போ பாருங்கள், யோசேப்பு அந்த மார்க்கெட் பிளேஸில் நிர்வாணப்படுத்தி நிற்க வைக்கப்பட்டிருப்பான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த கான்ட்ராஸ்ட். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவனுக்கு இருக்கிறதுலேயே பெஸ்ட் ட்ரெஸ்ஸை கொடுக்குறார். எல்லாரும் பார்த்து பொறாமை அடைகிற அளவில் தான் இவன் ட்ரெஸ் இருந்தது. இவன் ட்ரெஸ் பண்ணதே அங்கே யாருமே பண்ணாத ட்ரெஸ். அதனால தான் அவங்களுக்கு பொறாமை, என்ன நமக்கு இப்படி ட்ரெஸ் இல்லை, இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அப்பா கொடுத்துருக்காரு அப்படின்னு. அப்படி இருந்தவன் பிசாசு என்ன பண்ணுறான், பிசாசு இதெல்லாம் பார்த்து அட்டாக் பண்ணுறான் பாருங்கள். அவனை நிர்வாணப்படுத்தி எல்லாருக்கு முன்னாடியும், இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அழகாக ட்ரெஸ் பண்ணி எல்லாருக்கு முன்னாலையும் வைக்கிறாரு, பிசாசு நிர்வாணப்படுத்தி எல்லாருக்கு முன்னாடியும் நிறுத்துக்கிறான். இன்றைக்கு நடக்கிறதும் இதுதான். பரலோக தகப்பன் உங்களையும் என்னையும் உடுத்துவிக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய ரீதியில் நிறைய பேர் சொல்லலாம், எஸ் அதுவும் உண்டு. சாதாரண உடைகளையும் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், தேவன் நீங்கள் நன்றாய் உடுத்தி இருப்பதை விரும்புகிறார். God wants to see you dressed well. ஒரு தகப்பன், ஒரு தாய் தன் பிள்ளை நன்றாக உடுத்துவதை பார்க்கும் பொழுது எப்படி மகிழ்கிறார்களோ அதுபோல தேவனும் மகிழ்கிறார். அந்த தகப்பனுடைய இருதயம், தாயினுடைய இருதயம் அவர்கிட்டந்தான் நமக்கு வந்திருக்கு, வேற எங்கிருந்தும் கிடையாது. த பேரண்டல் இன்ஸ்டிங்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அப்போ தேவன் பாருங்கள், நீங்கள் நன்றாய் உடுத்தி இருப்பதை அவர் விரும்புகிறார், அதை பார்த்து மகிழ்கிறார். அதனால தான் ஆண்டவர் வந்து மத்தேயு 6 அதை குறிப்பிடுறார். பூக்களை பாருங்கள், சாலமன் கூட அவனுடைய சர்வ மகிமேல இவைகளைப் போல உடுத்தி இருந்தது இல்லை. அப்போ பூக்களை உடுத்து வித்தது யாரு, கர்த்தர். அந்த பூக்களுடைய கலர்ஸை பாருங்கள், வெரைட்டியை பாருங்கள், என்ன அழகான கலர்ஸ். ஆண்டவர் மொனாட்டனஸாக ஒரே கலரை பூக்களுக்கு உடுத்து விற்கலை. ஆண்டவர் இந்த கலர்ஸ் எல்லாம் உண்டாக்குனவர் ஆண்டவர். இன்றைக்கும் ஒரு சின்ன சீக்ரெட் உங்களுக்கு சொல்கிறேன், ஓவியர்கள் இயற்கையை பார்த்து தான் இன்ஸ்பிரேஷனே எடுக்கிறாங்க. அவங்க பறவைகளை பார்க்கும்போது அந்த கலர் காம்பினேஷன்ஸ், இன்றைக்கி நமக்கு கலர் பேலட்ஸ் அப்படியெல்லாம் இருக்குது. பட் இந்த கலர் பேலட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஓவியம், பெயிண்டிங் அப்படின்றது ஆதி முதற்கொண்டு இருக்கிறது. பெயிண்டிங் ஹஸ் பீன் ஃபார் மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ். அப்போ இது எங்கேருந்து அவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா, இயற்கையை பார்த்து தான். இயற்கையை பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகான கலர்ஸ், இதிலிருந்து தான் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டாக அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி கலர் பேலட் அப்படி இப்படின்னு டிஜிட்டல் ஃபார்ம் எல்லாம் வந்துருச்சு. பட் இதனுடைய ரூட் வந்து இயற்கையை பார்த்து தான் அவங்க புரிந்து கொண்டார்கள். என்ன சொல்ல வரேன்னா, இந்த இயற்கையை உண்டாக்கினவர் தேவன், பூக்களை உண்டாக்கினவர் தேவன், பறவைகளை உண்டாக்கினவர் தேவன். ஒரு பறவையை கொஞ்சம் பாருங்கள், என்ன அழகான கலர்ஸ், பியூட்டிஃபுல் கலர்ஸ். பூக்களை பாருங்கள், என்ன அழக. நமக்கு வந்து பொதுவாக சிட்டியில் இருக்கவங்களுக்கு அதிகமாக தெரியாது, காட்டு புஷ்பங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல், வெரைட்டி ஆஃப் கலர்ஸ். பூக்களை விரும்பாதவங்க யாராவது இருப்பாங்களா? பொதுவாக சொல்லுவாங்க, அப்படியே ஒரு கார்டனில் வாக் பண்ணால் மன அமைதி உண்டாகும், பூக்களை பார்க்கும் பொழுது மன அமைதி உண்டாகும். ஸோ இந்த கலர்ஸை எல்லாம் உண்டாக்கினவர், நிறங்களை உண்டாக்கினவர் தேவன். ஆண்டவர் எல்லா பூவும் வெள்ளை கலரில் இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. எங்கேயோ எப்படியோ மனிதன் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறான். எல்லாமே அப்படியே ஒரு லைட் ஷேடாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. பூக்களை அவ்வளோ அழகாக தேவன் உண்டாக்கினார். நீங்களும் நானும் உடுத்தி இருப்பதை தேவன் விரும்புகிறார், விரும்புகிறார். அப்போ யோசேப்புக்கு பாருங்கள், பல வர்ண அங்கியை கொடுத்தார். பரலோக தகப்பன் இன்றைக்கும் நம்மை உடுத்துவிப்பதை விரும்புகிறார். அப்போ இந்த பிசாசு என்ன பண்ணுறான், நிர்வாணப்படுத்துகிறான், நிர்வாணப்படுத்துகிறான். இந்த நிர்வாணன்றது வறுமையினால் இருக்கலாம், ஃபேஷனுன்ற பேரில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நிர்வாணப்படுத்துறது பிசாசு. ஸோ யோசேப்பு இந்த மார்க்கெட் பிளேஸில் கொண்டு செல்லப்பட்டு அந்த சந்தையில் ஏலம் விடப்படுகிறான். அவன் அப்போ அங்கே இந்த ஏலம் விடப்படும் பொழுது ஒருவர் யோசேப்பை வாங்குகிறார். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அந்த சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். யோசேப்பை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். மிக குறிப்பாக உயர்வை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். We are talking about promotion. சங்கீதம் 75:6-7 வசனங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஸோ இந்த யோசேப்பு பாருங்க, அடிமையாய் கொண்டு செல்லப்பட்ட இடத்துல அவன் அங்கே ஏலம் விடப்பட்டு விலைக்கு விற்கப்படுகிறான். அப்போ விலைக்கு விற்கப்பட்டவனை அங்கே ஒருத்தர் வாங்குறார். யாருன்னா, அரசனுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் போத்திப்பார் அப்படின்னு அவங்க அழைப்பாங்க. அப்போ இவர் வந்து யோசேப்பை விலைக்கு வாங்கிட்டு போகிறாரு. போய் தன்னுடைய வீட்டில் ஒரு அடிமையாக அவனை வைக்கிறார். அவனுக்கு என்ன வேலை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி யோசேப்பை பற்றி ரொம்ப பேசுகிறோம்ல நம்ம. இன்றைக்கி நான் சொல்லும் பொழுது, இந்த நாட்களில் எல்லாருமே உயர்வுக்கு யோசேப்பை நம்ம உதாரணமாக சொல்லுகிறோம். ஆனால் யோசேப்புக்கு என்ன வேலை கொடுத்துருப்பாங்க? இன்றைக்கி ஒன்றும் பெரிய வேலை இருந்திருக்காது. வீட்டை பெருக்கணும், தொடங்கணும், மாடுகள் கொட்டாய ஒரு வேலை கழுவியிருக்கலாம், கொட்டகையை. இப்படியெல்லாம் ரொம்ப மீனியல் ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறத, ரொம்ப கீழ்த்தரமான வேலைகள் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கிற காரியங்களை அவன் செய்திருப்பான். அப்போ பாருங்கள், யோசேப்பு ஒரு அடிமையாக இருந்தான். அவனுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை. மற்றவங்கள்லாம் அவனை ஏறி மிதித்திருக்கலாம். புதுசாக வேற அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறான். டே, இதை செய்டா, அதை செய்டா, இப்படி செய்டா, அவனை போட்டு மிரட்டி உருட்டி அவனை செஞ்சுருப்பாங்க. இப்போ யோசேப்பு பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அப்பாவுடைய செல்ல பிள்ளை. அப்படியே அவங்க அப்பா அவனை ஒரு ராஜகுமாரனை போல வச்சுருந்தார். இங்கே அடிமை, கேடுகட்ட ஒரு நிலை, மிக கீழ்த்தரமான ஒரு ட்ரீட்மெண்ட் அவனுக்கு இருந்திருக்கும். அப்படி தான் யோசேப்பு இருந்தான். ஆனால் வேதம், சங்கீதம் மன்னிக்கணும், ஆதியாகமம் 39:2 சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். இங்கிலீஷில் இப்படி வரும் ஒரு சில வெர்ஷன்ஸில், த லார்ட் வாஸ் வித் ஜோசப் அண்ட் ஜோசப் வாஸ் அ சக்சஸ்ஃபுல் மேன். யோசேப்பு ஜெயமுள்ளவனாக இருந்தான். கை வைக்கிறதுலையெல்லாம் அவன் ஜெயமுள்ளவனாக இருந்தான். அதுதான் அதனுடைய அர்த்தம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். த லார்ட் வாஸ் வித் ஜோசப். மனிதர்கள் அவனை தள்ளினார்கள். மனிதர்கள் நான் உன்னோட இல்லைன்னு சொல்லி அவனை வெறுத்தார்கள். உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ காணாமல் போயிரு அப்படின்னு விலைக்கு விற்றுட்டாங்க. ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். த லார்ட் வாஸ் வித் ஜோசப். பீப்புள், ஹிஸ் ஓன் ஃபேமிலி டிசோன்ட் ஹெம், பட் காட் owned Joseph and was with him. மனிதர்கள் அவனை தள்ளினார்கள். கர்த்தரோன் என்னுடையவன் என்று அவனை சேர்த்து கொண்டு அவனோடு இருக்கிறார். நான் சொன்னது போல் அடிமையாக போகிறவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படிப்பட்ட யோசேப்பு கை வைக்கிறத கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை சக்சஸ்ஃபுல்லாக மாற்றினாராம். இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணுறோம்ல. ஒரு புறம் நன்மையானதையே நம்ம யோசித்து பார்ப்போமே. என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் ஒரு கம்பெனியில் இஸ் த ஹெட், அதாவது பல தேசங்களுக்கு அவர் தான் தலைவர். அந்த கம்பெனியினுடைய சிஇஓ. ஒரு இந்த ஏஷியா இந்த மாதிரி சில ரீஜன்ஸ் எல்லாம் அவருக்கு கீழே இருந்தது. அப்போ அவர் எனக்கு சொல்லுவார், ஜான், இந்த மாதிரி சக்சஸ் குருஸ், அவர் சொன்னது சக்சஸ் குருஸ் அப்படின்னு சிலரை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க இந்த கார்ப்பரேட்லலாம். இவங்களுடைய இந்த செமினார்ஸ் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு அவங்க சொல்லுவாங்க, வி பே ரிடிக்குலஸ்லி ஹியூஜ் அமௌண்ட்ஸ். அதாவது யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த செமினார்ஸ், மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இதுக்கெல்லாம் பணம் பே பண்ணி நாங்கள் போவோம், பட் எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்றதையும் எனக்கு சொன்னாங்க. அப்போ பாருங்கள், இந்த சக்சஸ்ஃபுல்லாக இருப்பது எப்படி, இந்த தொழிலில் நம்ம எப்படி முன்னேறுவது, மேலே நிற்பது, சக்சஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி ஜெயமாக இருப்பது இப்படின்றத கற்றுக்கொள்வதற்காக ஆயிரக்கணக்கிலும் லட்சக்கணக்கிலும் ஃபீஸ் பே பண்ணி ஒருத்தர் பேசுகிறத கவனிக்க போகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். ஹி வாஸ் அ சக்சஸ்ஃபுல் மேன். அப்போ பாருங்கள், அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகக்கூடாதா? தட் இஸ் நாட் த பாயிண்ட். நம்ம எப்பவுமே குதர்க்கமாக யோசிக்கிறத கொஞ்சம் நிறுத்திடணும். பாருங்களேன், நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றால் ஜெயத்தை அவர் கட்டளையிடுவார். யோசேப்புக்கு என்ன கூகுள் இருந்தது, என்ன இன்டர்நெட் இருந்தது, என்ன மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இருந்தது, என்ன செமினாரை யோசேப்பு அட்டன் பண்ணார், ஒன்றும் கிடையாது. அவர் அட்டன் பண்ண செமினாரெல்லாம் அவரும் ஆண்டவரும் தான். ஸோ அப்போ பாருங்கள், ஆண்டவர் அவனோடு இருந்ததுனால அவன் கை வச்சதையெல்லாம் வாய்க்க பண்ணினார், அதை ஜெயமாய் மாறினது, பொன்னாய் துளங்கினது. அது எப்படி, அது எப்படின்ற கேள்வி நமக்கு அவசியமே கிடையாது, அவர் செஞ்சிட்டார். யோசேப்பு சீனில் வந்தான்னா முடிஞ்சது, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக மாறிடுச்சு. அப்போ அவங்க எஜமான் இவனை விலைக்கு வாங்கினவன் அதை கவனிக்கிறான். அவன் சொல்கிறான், யோசேப்பு நீ தொட்டினா அது கோல்டுப்பா, கோல்டாக மாறிடுது. மாட்டு சாணத்தை நீ தொட்டால் கூட கோல்டாக மாறிடுது. ஒருவேளை அவன் சொல்லியிருக்கலாம். பாருங்கள், வழக்கத்தில் சொல்கிறது தானே இதெல்லாம் சும்மா. அப்போ நிச்சயமாக அவன் சொல்லியிருப்பான். அப்போ யோசேப்பை உயர்த்துறான். யோசேப்பு எல்லாருக்கு மேலேயும் இப்போ வந்துட்டான். ஏன்னா யோசேப்பு கையில் ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது, அவனுக்கு அது புரிஞ்சுக்கிட்டான். பாருங்கள், தேவனை அறியாதவன் அதை புரிந்து கொண்டான். இவன்கிட்ட ஏதோ வித்தியாசமாக இருக்குப்பா, இவன் செஞ்சான்னா, இவன் தலையிட்டானா, இது நல்லாயிருக்கு. ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம். பாருங்களேன், நான் யோசித்து பார்க்குறேன். ஒரு முறை சும்மா ஏதாவது இந்த வயலை நீ பார்த்துக்கோ, ஆள் வரலன்னு சொல்லியிருக்கலாம். அந்த குறிப்பிட்ட சீசன் விளைச்சல் அதிகமாக வந்திருக்கும். அவன் லீவுக்கு போனவன் திரும்பி வந்த உடனே அந்த இது இருந்திருக்காது. இது அந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரென்ஸ் அவன் கவனித்திருக்க கூடும். இப்படி நடந்திருக்கலாம். Somehow he was able to see the difference. அந்த எஜமான் யோசேப்புக்கிட்ட ஒரு வித்தியாசம், அந்த பிளெஸ்ஸிங், அவனுக்கு பிளெஸ்ஸிங்னு சொல்ல தெரிஞ்சிருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்லது கர்த்தர் அவனோடு இருந்ததை இவன் புரிந்து கொள்ளுகிறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான், யோசேப்பை உயர்த்துறான், எல்லாருக்கு மேலேயும் உயர்த்திடுறான். இப்போ யோசேப்பு தான் டாப் காய் அந்த வீட்டில். இந்த மனுஷனுக்கு ரைட் ஹேண்ட் யோசேப்பு தான். அப்போ பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இன்றைக்கு மனிதர்கள் நம்மை தள்ளலாம், மனிதர்கள் நிராகரிக்கலாம், மனிதர்கள் நீ எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் கர்த்தர், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு உதவி செய்கிறேன், இனி நீ தொட்டாதான் அது ஆசீர்வாதமாக இருக்கும்னு ஆண்டவர் மாற்றி விடுவார். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், தொட்டது தொலங்கலை, வச்சது விளங்கலை அப்படின்னு. நெகட்டிவாக ஒருத்தரை குறித்து அவங்க வந்து அவங்க எது செஞ்சாலும் வாய்க்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குது, தொட்டது தொலங்கலை, வச்சது விளங்கலை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றால் நீ தொட்டாதான் தொலங்கும், நீ வச்சாதான் விளங்கும். கர்த்தர் பிள்ளைகள் தொடும் பொழுது அது துலங்குகிறது. துலங்குகிறதுனா மின்னுகிறது, ஷைன் பண்ணுகிறது. நம்ம வைக்கும் போது அது விளங்கும். ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தருடைய கை அங்கே குறுக்கிடுகிறது. அப்போ அவர் தொட்டால் தொலங்குமா? தொலங்காதான், நிச்சயமாக தொலங்கும். அவர் வச்சா விளங்கும், நிச்சயமாக விளங்கும். ஸோ அப்போ யோசேப்பு பாருங்கள், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறுகிறான், அல்லது ஹி பிகம்ஸ் அ சக்சஸ்ஃபுல் மேன். கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருப்பார், எப்பா இப்படி செய், இப்படி செய்யாத, இப்படி செய், இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். அப்போ யோசேப்பு உயர்த்தப்படுகிறான். யோசேப்புக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா அவன் கடந்து வந்த பாதை அந்த மாதிரி, அடிமையாக இருக்கிறான், நிர்வாணமாய் நிற்கிறான் எல்லாருக்கும் முன்னாலேயும். இந்த வீட்டுக்குள்ளே வந்த பொழுதும் அவனை எல்லாரும் வந்து இகழ்ந்திருப்பாங்க. ஆனால் இப்போது தலையாய் நிற்கிறான் அந்த வீட்டில், அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். பட் ஆனால் பாருங்கள், இது வந்து எண்டு கிடையாது. தேவன் இவனுக்கு காண்பித்த சொப்பனம் நிறைவேறுவது இந்த இடம் கிடையாது. அங்கே பிசாசு பாருங்கள், பிசாசு எங்கெல்லாம் வந்து செக் வைக்கிறானோ ஆண்டவர் அதை பயன்படுத்தியே ஒருவனை உயர்த்துகிறார். இதுதான் இங்கிலீஷில் கூட ஒரு பழமொழி இருக்குது, ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ். ஓகே, அதாவது தடைக்கற்கள் படிக்கற்களாய் மாறும். அதுதான் அந்த பழமொழி. ஸோ பாருங்கள், இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது, தேவன் செயல்பட்டு கொண்டிருந்தார். அப்போ பிசாசு யோசேப்பை மீண்டும் என்ன பண்ணுறான், கொல்லணும்னு ஒரு தீர்மானம் செய்து அந்த எஜமானுடைய மனைவியின் இருதயத்தில் கிரியை செய்கிறான். யோசேப்பு பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நேச்சுரலி நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவ பிரசன்னம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் பார்ப்பதற்கு நிச்சயம் அழகாக இருந்திருக்க வேண்டும். தேவ பிரசன்னம் இன்னும் அதை மெருகூட்டி இருக்கும். அப்போ இந்த பெண் இவனை பார்த்த உடனே அவன் மேல் ஆசை கொள்ளுகிறாள். இப்போது யோசேப்பை எப்படியாவது தன் வசப்படுத்தணும்னு அந்த பெண் முயற்சிக்கிறாள். யோசேப்பு வந்து இல்லை, அதை வந்து தட்டி கழிச்சுக்கிட்டே வரான். அப்போ யோசேப்பு பாருங்கள், ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறான், ஒரு நாள் யோசேப்பு அந்த வீட்டில் உள்ள வேலை செய்யும் பொழுது அந்த பெண், அதாவது எஜமானுடைய மனைவி அங்கே வருகிறாள். அங்கே வந்து யோசேப்போட அவள் பேசுகிறாள். பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா, ஆதியாகமம் 39:9-8 முதல் நான் வாசிக்கிறேன். அதை, அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. பாருங்க, இது பிசாசுடைய கிரியை, மாம்சத்தின் கிரியை அந்த பெண் செய்தது. அந்த எஜமானுடைய மனைவி யோசேப்பை துரத்துகிறாள். யோசேப்பு அவளுக்கு இடம் கொடுக்காம அவன் சமாளிச்சுக்கிட்டே வரான் பாருங்க. அதுவும் ரொம்ப அழகான வார்த்தைகள், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவன் வந்து ஒன்றும் நான் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும், இல்லை இப்படி ஆகுமா, இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. பாருங்கள் அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. இப்போ இங்கேருந்தே நமக்கு இயேசுப்புடைய இருதயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹீ வாஸ் அ காட் ஃபியரிங் பாய் அப்படி சொல்லலாம், டீனேஜ் பாய். யோசேப்பு தேவனுக்கு பயந்த ஒரு மகனாய் இருந்தான். அப்போ பாருங்கள், இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னா, அந்த பெண் விரக்தியாகி, ஏன்னா அவளுக்கு ஒன்றும் புரியல, இப்படி ஒரு சூழ்நிலையில் வேறு யாராவதுன்னா நான் என் சொற்படி கேட்டு செஞ்சுருப்பாங்கன்னு. அப்போ விரக்தி அடைந்து அவன் என்ன பண்ணுறான்னா, எப்படியாவது இவனை ஃப்ரேம் பண்ணுன்னு அங்கே ஒரு முறை அவன் வீட்டில் இருக்கும்பொழுது போய் அவனுடைய ஆடையை பிடிக்கிறாள். ஸோ ஷீ டேக்ஸ் ஹோல்ட் ஆஃப் இஸ் அவுட்டர் கோட், நம்ம பிளேசர் மாதிரி யோசிச்சிங்களேன். அந்த பெண் போய் யோசேப்பை அவனை தனக்கு இணங்க வைக்கணும்னு தான் போய் ஆடையை பிடிக்கிறாள். அவன் உடனே அந்த அவுட்டர் கோட்டை கழட்டி விட்டுட்டு வெளியில் ஓடிடுறான் பாருங்க. இப்போ இவளுக்கு விரக்தியில் இவனை இப்படி பண்ணுறானேன்னு கோபத்தில் என்ன பண்ணுறா, அவனை ஃப்ரேம் பண்ணுறா. கணவர் வந்த உடனே பாருங்கள், அவன் ட்ரெஸ் என் கையில் இருக்கு, அவன் இப்படி என் கூட மிஸ்பிஹேவ் பண்ண வந்தான் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி யோசேப்பை பிடிச்சி சிறைச்சாலையில் தள்ளுறாங்க. நான் சொன்னேன், நான் எப்பவுமே சொல்லுவேன், மூணே பேருக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும். கோர்ட் ஆஃப் லாவில் எவிடன்ஸ் இருக்குது. யோசேப்புடைய உடை இந்த அம்மா கையில் இருக்குது, சட்டம் சாட்சி எல்லாம் யோசேப்புக்கு விரோதம். ஆனால் மூணே பேருக்கு தான் நடந்த உண்மை தெரியும். ஒன்று யோசேப்பு, இன்னொன்று அந்த அம்மா, இன்னொன்று தேவன். மூணு பேருக்கு தான் தெரியும். ஸோ எல்லா சூழ்நிலையிலையும் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்களேன், தேவன் உண்மையை அறிந்திருக்கிறார். God knows the truth. தேவன் உண்மையை அறிந்திருக்கிறார். அதனால் நம்ம கவலைப்படவே கூடாது. மற்றவர்கள் நம்மை குறை சொன்னாலும் தவறாக பழி சுமத்தப்பட்டாலும் தேவன் உண்மையை அறிந்திருக்கிறார். சட்டம் விரோதமாக இருந்தாலும் சாட்சிகள் இருந்தாலும் நம்ம கரையற்று இருப்போம் என்று சொன்னால் தேவன் அதை அறிந்திருக்கிறார். தேவன் நிச்சயமாக எழும்புவார். அப்போ யோசேப்பை பாருங்கள், சிறைச்சாலையில் தள்ளப்படுறான். பிசாசு இவனை கொல்லணும்னு தான் பிளான். ஏன்னா அன்றைக்கி அவனை அடிச்சிருப்பாங்க, என்ன துன்புறுத்தியிருப்பாங்க, என்ன வேணாலும் செய்திருக்கலாம். ஏன்னா அவன் ராஜா கூட இருக்கவன், இவனை கேள்வி கேட்கவே முடியாது. யோசேப்பை கொன்று போட்டிருந்தா கூட கடைசியில் கொண்டு போய் உள்ளத்துக்கு போட்டுறாங்க, பிரிசனில், சிறைச்சாலையில். இப்போது பிசாசு இவனை வந்து எந்த அளவுக்கு தாழ்த்தணும்னு நினைக்கிறான். முதல்ல குழியில் போட்டான், அந்த குழியிலிருந்து தான் இங்கே வந்தான். இப்போ இங்கே சிறைச்சாலையில் போடுறான். ஆனால் இதையே பயன்படுத்தி தேவன் அவனை உயர்த்த போகிறார். அப்போ பாருங்க, இந்த சிறைச்சாலையில் போட்ட உடனே அந்த சிறைச்சாலையில் தேவன் அவனுக்கு ஒரு தயவை கட்டளையிடுகிறார். அந்த சிறையில் நடந்த எல்லாமே யோசேப்பின் சொற்படி தான் நடந்ததான். அப்போ யோசேப்பு பாருங்கள், எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இவர் தான் பிரிசன் வார்டன் மாதிரி இருந்தார். அப்போ ஒரு நாள் இரண்டு பேரை பார்க்குறான். ரெண்டு பேர் அவங்க முகம் ரொம்ப வாடி இருந்தவுடனே இவங்க போய் கேட்குறான், என்ன ஆச்சு? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை ரெண்டு பேரும் ரெண்டு சொப்பனத்தை பார்த்தோம், அப்படியா? எங்களுக்கு அது அர்த்தம் தெரியல, அதனால் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். என்கிட்ட சொல்லுங்கள், நான் அர்த்தம் சொல்கிறேன்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான். அப்போது ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, அதாவது அவன் வந்து மானபாத்திரக்காரன், கப் பேரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்கிறான், இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சீரியஸ் ஒஃபென்ஸில் உள்ளே வந்திருக்காங்க. ராஜா டைரெக்டாக உள்ளத்துக்கு போட்ட ஆளுங்க ரெண்டு பேருமே. அப்போது ஒருத்தன் சொல்கிறான், நான் வந்து திராட்சை கொடியை பார்த்தேன், மூன்று கொடிகளை பார்த்தேன், அதுலேருந்து பழத்தை எடுத்து கப்பில் புழிஞ்சு நான் பார்வோன் கையில் தரேன், கிங் பார்வோன் கையில் தரேன். யோசேப்பு சொல்கிறான், மூன்று கொடிகளும் மூன்று நாட்கள், இந்த மூன்று நாட்களில் பார்வோனுன்னு மீண்டும் உன் நிலைக்கு கொண்டு வர போகிறார், வெளியில் கொண்டு வந்து மீண்டும் நீ பார்வோனுக்கு சேவை செய்வேன். இன்னொருத்தன் பார்க்குறான், இந்த சொப்பனத்தின் வியாக்கியானம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான், நானும் பார்த்த சொப்பனம் என்னென்னா, நான் வந்து மூன்று கூடை என் தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு போகிறேன், ஒன்றுக்கு மேலே ஒன்று, அதில் எல்லாத்துலேயும் அப்பம் இருக்குது, பார்வோனுக்கு விதவிதமான அப்பங்களை நான் கொண்டு போகிறேன் செஞ்சு, நான் போகிற வழியிலேயே பறவைகள் வந்து அந்த அப்பத்தை எல்லாம் எடுத்து சாப்பிட்ருது அப்படின்னு சொல்கிறான். உடனே யோசேப்பு சொல்கிறான், அந்த மூணு கோடியும் மூன்று நாட்கள், இந்த மூன்று நாட்களில் பார்வோன் ஒன்று தூக்கில் போட போகிறான், தூக்கில் போட்டு உன் சரீரத்தை வெளியில் தொங்க விடுவாங்க, ஆகாயத்து பறவைகள் உன் சரீரத்தை சாப்பிட்றோம். பாருங்கள் என்ன ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன், நமக்கு தெரிஞ்சதுனால இருக்கு, இல்லைன்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யோசேப்பு சொன்னபடியே மூணாவது நாள் பார்வனுடைய பிறந்த நாள். அவன் சொன்னபடியே ஒருத்தனை பார்வன் மீண்டும் அழைத்து கொள்ளுகிறார். அந்த கூடையை சுமந்துட்டு வந்த சொப்பனத்தை பார்த்தவொடனே கொன்று அதே மாதிரி மரத்தில் தொங்க விட்டுடுறாங்க. பறவைகள் அவன் சரீரத்தை தின்று விடுகின்றன. இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, யோசேப்பு பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வாசிக்கிறேன், ஆதியாகமம் 40, ஓகே, நான் 13 கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அந்த வியாக்கியானத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். அதற்கு யோசேப்பு 12 வாசிக்கிறேன், ஆதியாகமம் 40:12. அதற்கு யோசேப்பு, அந்த மூன்று கொடிகளும் மூன்று நாளாம், மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, அர்த்தத்தை சொன்னதுவோடு அவன் நிற்கலை. அவன் என்ன பண்ணுறான்னா, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். பாருங்கள், யோசேப்பு அவனுடைய இருதயத்தை திறந்து அவனோடு பேசுகிறான். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன, இவனுக்கு தெரியுது பாருங்க, சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ண உடனே இவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, ராஜா பக்கத்தில் இருக்கிறவன், ராஜாவுக்கு பானத்தை ஊற்றி கொடுக்குறவன், வெரி இம்பார்ட்டன்ட் காய், ஹீ கேன் டாக் டு த கிங், அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கவன். ராஜாக்கு இவர் தான் ஊற்றி கொடுக்குறாரு, இவர் வந்து ராஜா கிட்ட பேச முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ யோசேப்பு சொல்கிறான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை கொஞ்சம் நினச்சிக்கோ, நான் எந்த தப்பும் பண்ணாமல் இங்கே இருக்கிறேன், என் தேசம் வேறு, என்னை இப்படி தூக்கிட்டு வந்துட்டாங்க, இங்கே சிறைச்சாலைக்குள்ளே வர்றதுக்கும் நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னென்னமோ சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது வெளியில் வந்துடலான்னு ட்ரை பண்ணுறான் யோசேப்பு. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் எந்த தப்பும் செய்யலை. இப்போ ராஜா கிட்ட டைரெக்டாக போய், ராஜா ஓகேப்பா கூப்பிடு, அவனை உனக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாமே வெளில வந்துடுவான். ஆனால் பாருங்கள், அந்த வெளியில் போனவன் யோசேப்பை கம்ப்ளீட்டாக மறந்துடுறான், நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கு சொப்னம் வருது. யோசிப்பா அந்த சிறைச்சாலையில் என்ன யோசிச்சிருப்பான்னு தெரியல, என்னை கூப்பிடுவாங்கன்னு யோசிச்சிருக்கலாம். ஏறக்குறைய 2 வருடம் ஓடிவிட்டது. அப்போ ஆண்டவர் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்குறார். அப்போ இந்த பார்வோன் வந்து சொப்பனம் பார்க்குறாரு, என்னென்னா நைல் நதி, அவங்களுக்கு இந்த நைல் நதி ஒரு பெரிய நதி, இந்த நைல் நதியிலேருந்து கொழுமையாக 7 பசுக்கள் வெளியில் வருகிறது. சொல்ல அவ்வளவு கொழு கொழு கொழுன்னு இருந்தது. அதற்கு பின்னால் 7 பசுக்கள் வருகிறது. அது அவலட்சணமாக எலும்பும் தோலுமாக இருக்குது. வந்து இந்த 7 பசுக்களை அது முழுங்கிடுது, விழுங்கி விடுகிறது. ஆனால் இதை சாப்பிட்டதுக்கான அடையாளமே இல்லை. அது இன்னும் அவலட்சணமாக, இன்னும் அசிங்கமாக, எலும்பும் தோலுமாக இருக்குது. பார்வோன் எழுந்திரிச்சிடுறாரு, என்னடா இது சொப்பனம் அப்படின்னு அவருக்கு விளங்கலை. திரும்பி தூங்குறாரு. மீண்டும் அவருக்கு இன்னொரு சொப்பனம், கதிர் அப்படியே வளர்ந்து வருகிறது செடி, அதில் 7 கதிர்கள் கரெக்டாக, அந்த நம்பர்ஸ் பாருங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 7 கதிர்கள் வந்து நல்லா செழுமையாக நல்லா இருக்கு. அதை பின்னாலேயே இன்னொரு 7 தானியங்கள் வருது. அது பார்த்திங்கன்னா ஓட்டையாக அப்படியே வந்து வெறுமையாக இருக்கிறது. இது அதை சாப்பிடுது, செழுமையானதை சாப்பிடுது. ஆனால் சாப்பிட்டதுக்கான அடையாளமே இல்லை. எந்திரிச்சிடறாரு. அப்போது பார்வோன் வந்து ஈஜிப்ட் பாருங்கள், வாய்ஸ் பீப்புளுக்கு பேர் போன ஒரு இடம். அப்போது ஈஜிப்டில் இருந்த எல்லாரையும் வாய்ஸ் பீப்புள் அப்படின்றவங்களை எல்லாம் கூப்பிடுறாரு. மந்திரவாதிகள், அவர் கீழே இருந்த எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி சொப்பனம் அர்த்தம் சொல்லுங்கன்னா யாருக்கும் அர்த்தம் தெரியல. அப்போ தான் இவனுக்கு யோசேப்பு ஞாபகம் வருதான். போய் சொல்லலாம், ராஜாவே நான் மன்னிச்சிருங்க, என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி சிறைச்சாலையில் நானும் அந்த பேக்கரும் இருந்தோம், எங்கள் 2 பேருக்கும் ஒரு சொப்பனம் வந்துச்சு, ஆளுக்கும் ஒவ்வொன்றுன்னு. அப்போ எங்கள் சொப்பனத்தை வியாக்கியானம் செஞ்சான் அந்த சிறைச்சாலையில் ஒருத்தன், கைதியாக இருந்தவன், அவன் சொன்னபடியே நடந்தது, நிச்சயமாக அவன் உங்கள் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள் பாருங்கள், யோசிப்பை ஆண்டவர் எப்படி வெளியில் கொண்டு வரார். போய் அந்த நடுராத்திரியில் யோசேப்பை கூப்பிடுறாங்க. யோசேப்பு உடனே என்ன பண்ணுறான், ஓ ராஜா கூப்பிட்டாரா, இதை வரேன்னு அப்படியே வரல. பாருங்கள், ஹீப்ரூஸ் வந்து தாடி வச்சுருப்பாங்க, தே வில் ஹாவ் பியர்ட். ஆனால் எகிப்தியருக்கு தாடி வந்து பிடிக்காத ஒரு காரியம், அருவறுக்கிற ஒரு காரியம். ஈஜிப்ட், நீங்கள் இன்றைக்கி இன்டர்நெட்லாம் இருக்கிறதுனால ஃபோட்டோஸை பாருங்கள், எந்த ஃபேரோ எந்த பார்வோனாவது இந்த ஹீப்ரூஸ் மாடி தாடி வச்சுருக்காங்களான்னு கொஞ்சம் பாருங்கள். யாருமே வச்சுருக்க மாட்டாங்க, அன்ஷேவ்டு ஃபேஸாக எந்த ஒரு இஜிப்சியனுமே நம்ம படங்களில் பார்க்க முடியாது. ஹீப்ரூஸ் பார்த்திங்கன்னா தாடியெல்லாம் அப்படி புதர் மாதிரி அப்படி வளர்த்து வச்சுருப்பாங்க. அப்போ யோசேப்பு பிரிசனில் அப்படி தான் இருந்துருக்கணும் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு. ஏன்னா இவனை வந்து கூப்பிட்ட உடனேயே வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு என்ன பண்ணுறான்னா போய் முதல்ல ஷேவ் பண்ணிட்டு வரான். பாருங்கள் பாருங்கள், அதை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41:14, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். பாருங்க, இதுதான் ஞானம். அவன் வந்து ஹீ இஸ் ப்ரெசன்டிங் ஹிம்செல்ஃப் டு ஃபாரோ த கிங், த மைட்டி எம்பரர் ஆஃப் ஈஜிப்ட். அப்போ அவன் வரான், எப்படி வரான், தன்னை சவரம் பண்ணி கொண்டு அவனுக்கு ப்ரெசன்ட் பண்ணுற அளவுக்கு அவனுடைய தயவை பெறும்படி அவன் அங்கே வரான். வந்து நின்ன உடனே பார்வன் சொல்கிறான், பாருங்க, இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல், நான் ரொம்ப விரும்புகிற வேத பகுதி. பார்வன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். யோசேப்புடைய பதில் பாருங்க, இட்ஸ் பியூட்டிஃபுல். யோசேப்பு சொல்கிறான், 16, அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ஹவ் பியூட்டிஃபுல். அப்படியா, நான் சொல்கிறேன், நான் வந்து இவனுக்கு சொன்னேன், அவனுக்கு சொன்னேன், கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்லாம் அவன் சொல்லலை. நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளை மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு. நான் வி ஹியர் திஸ், நம்ம நம்மளை பற்றி சொல்லணும் எப்படி தெரியும் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். பொதுவாக இது பிஸ்னஸ் சர்க்கிள்ஸில் ரொம்ப அதிகம், நம்ம வந்து நம்மளை மார்க்கெட் பண்ணணும், நம்ம சொல்லணும், சொன்னால் தான் தெரியும் அப்படின்னு. பட் இங்கே யோசேப்பு பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறான், ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறான். அவன் சொல்கிறான், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். God will give you a pleasant answer. அப்படின்றான் பார்வோன் சொப்பனத்தை சொல்கிறான். சொன்ன உடனே யோசேப்பு சொல்கிறான், பார்வோனே, இது நிச்சயமாய் நடக்க போகிற காரியம், அதனால்தான் தேவன் ரெண்டு முறை காண்பித்திருக்கிறார் அப்படின்னு ரொம்ப எளிதாக அவன் என்ன சொல்கிறான்னா, 7 வருஷம் செழிப்பு, எகிப்து காணாத செழிப்பு வரப்போகிறது, அதன் பிறகு 7 வருஷம் பஞ்சம், இதுவும் எகிப்து காணாத பஞ்சமாக இருக்க போகிறது, செழிப்பெல்லாம் மறந்து போகும்படி பஞ்சமாக இருக்க போகிறது. அதோடு நிறுத்தாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, அதனால் பார்வோன் என்ன செய்யணும்னா, செழிப்பின் காலத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும், பஞ்ச காலத்தில் இது உதவியாக இருக்கும். ஒரு ஞானம் மிகுந்த ஒருவனை பார்வோன் தெரிந்து கொண்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய பிளானே கொடுக்குறாங்க. பார்வோன் சொல்கிறான், உன்னை தவிர வேறு யார் ஞானி இருக்க முடியும் இந்த காரியத்தில், நீதான் அந்த ஞானவான், நீயே அந்த காரியத்தை செய் அப்படின்னு. பாருங்கள், கண்ணிமைக்கும் நேரத்தில் யோசேப்புடைய நிலை மாறினது. பாருங்கள், ஒருவேளை யோசேப்பு, நான் இப்படி யோசிக்கிறேன், ஒரு பெரிய தாடியோடு வந்திருந்தான்னா, பார்வோன் பார்த்து வந்த அந்த ஃபர்ஸ்ட் லுக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யார்ரா இவன் இப்படி வந்திருக்கான், ஏன்னா இவங்க அருவறுக்கிறது, எகிப்தியர் அருவறுக்கிறது தாடி. பார்த்த உடனே அவன் யோசேப்பு சவரம் பண்ணி ட்ரெஸ்ஸை மாற்றி அவன் பார்வோன் கிட்ட வரான், பேலஸில் வரான். அவன் ஹீ கேம் வெரி ப்ரெசன்டபிள், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சும்மா அப்படியே அலங்கோலமாக, கைதி தானே வந்தால் யார் கேட்க போகிறா, அப்படி வரல. ஸோ அப்போ பாருங்கள், இவனை யோசேப்பு சொல்கிறான், நீ தான், அப்போ சாரி பார்வோன், இப்போ பார்வோன் சொல்கிறான், சிங்காசனத்தை பொறுத்த வரைக்கும் தானே நான் உனக்கு மேலே, மீதி இந்த எகிப்தில் நடக்க போகிறதெல்லாம் நீ சொல்கிறபடி தான் நடக்கும். யூ ஆர் த கவர்னர் ஆஃப் தி என்டையர் நேஷன், ஒருத்தனும் உனக்கு விரோதமாய் பேசக்கூடாது. எப்படி ஆண்டவர் மாத்திட்டார் பாருங்களேன். இப்ப யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் எப்படி இருந்திருக்கு, இவனை தவறா பேசினவங்க உள்ள தள்ளினவங்க இறுதியெல்லாம் அப்படியே நடுங்கி இருக்கும், என்ன செய்வானோ தெரியலையே அப்படின்னு. அப்போ பாருங்க, நான் வாசிக்கிறேன், கவனிங்க, அதே ஆதியாகமம் 41-42 வாசிக்கிறேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2வது ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பாருங்கள், அவனுக்கு ஒரு எக்ஸலண்ட் ட்ரெஸ் போட்டு ஜுவல்ஸை போட்டு அவனை அலங்கரித்து எல்லாரையும் இவனை பணிந்து கொள்ளுங்கள்னு பார்வோன் கட்டளை இடுகிறார். பாருங்கள், நிர்வாணமாய் அதே தேசத்தில் நிர்வாணமாய் நின்ற யோசேப்பு இப்போது அவன் கவர்னர் ஆன பிறகு போடுற ட்ரெஸ்ஸை வேறு யாருமே போட மாட்டாங்க, வெறும் டிசைனர் வேறா போட்டிருப்பான். கொஞ்சம் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்கணும். அப்போ கர்த்தர் அவனை எப்படி காம்பன்சேட் பண்ணுறார் பாருங்கள், அவனை உயர்த்துகிறார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். அப்போ எல்லாரும் அவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுகிறார்கள். இப்போ யோசேப்புக்கு முன்பாக யார் வந்தாலும் பணிந்து கொள்ளணும். ஃபாரோக்கு நெக்ஸ்ட் பொசிஷன் இவனுக்கு பணியாத ஒரே ஆள் பார்வோன் மட்டும்தான், மீதி எல்லாம் இவனுக்கு தலை வணங்கணும். வந்தால் மண்டியிட்டு தலை வணங்கி அவனுக்கு வணக்கம் செலுத்தி தான் அங்கே வந்து மற்ற பேச்சே. யோசேப்பை எப்படி ஆண்டவர் உயர்த்தினார் பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கும் இதை செய்வார், நிச்சயமாக செய்வார். அங்கே யோசேப்பு நீ என்ன படிச்சிருக்கிற, உன் அனுபவம், இதெல்லாம் எதுவுமே கேட்கப்படலை பாருங்கள். எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி ஆண்டவர் அப்படியே தூக்கினார் அவனை. ஒருத்தர் இப்படி சொன்னார், ஒருவேளை யோசேப்புக்கு ஒரு ரெசியூம் போட்டிருந்தா, ரெசியூமே போட்டிருந்தா, பயோடேட்டா அடிச்சிருந்தா, நிச்சயமாக அவனுக்கு வேலையே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வந்து ஆடு மேய்ச்சவன், படிப்பு இல்லாதவன், அடிமையாக வந்தவன், அவனுடைய எஜமான் மனைவியின் பின்னாடி போனவன், இப்படியெல்லாம் தான் அவனுடைய க்ரெடென்ஷியல்ஸ். இதெல்லாம் வச்சு அவனுக்கு இருந்த வேலையும் பறிச்சுட்டு அவனை விரட்டி விட்டுருவாங்க, அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் தேவன் பாருங்கள், அதெல்லாம் பொய், பொய்யாக அவன் மேலே சாட்டப்பட்ட குற்றங்கள். பட் ஆனால் கர்த்தர் இதெல்லாம் பைபாஸ் பண்ணி அவனை எங்கேயோ கொண்டு போய் வச்சிட்டார். எல்லாரும் எகிப்து முழுவதும் அவனுக்கு தலை வணங்கியே ஆக வேண்டும், அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ பாருங்கள், அதன் பிறகு பஞ்சம் வந்தது. அப்போ யோசேப்பினுடைய சகோதரர்கள், பெற்றோர் எல்லாரும் வந்து அந்த சொப்பனத்தில் கண்டபடியே அவனுக்கு தலை வணங்கினாங்க. தலை வணங்காமல் இருக்கவே முடியாது. இது வந்து நம்ம யோசேப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எகிப்தில் அதிகாரத்தில் இருக்கிறான். அங்கே வரும் பொழுது இவனுக்கு சொல்லியே கூப்பிட்டு வருவாங்க, அவர் பெரிய ஆள், நீங்கள் இப்படி அவரை வணங்கணும், இதெல்லாம் சொல்லி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. வந்த உடனே மண்டி இட்டு யோசேப்புக்கு முன்னாடி தரை மட்டும் தலையை வணங்கி குனிஞ்சு அதுக்கப்புறம் தான் பேசியே இருக்க முடியும். அங்கே அந்த சொப்பனம் நிறைவேறினது, யோசேப்பு உயர்த்தப்பட்டான், யோசேப்பு உயர்த்தப்பட்டான். கிழக்கிலும் மேற்கிலும் மனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். வனாந்திர திசை அப்படின்னும் பொழுது அன்எக்ஸ்பெக்டட் பிளேசஸ் அப்படி நம்ம வைத்து கொள்ளலாம். எதிர்பாராத இடங்களிலிருந்து இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் லாட்ரி வாங்குகிறேன், நான் இப்படி பண்ண போகிறேன், எப்படியாவது எனக்கு ஒரு உதவி வராதா? நோ, அப்சல்யூட்லி நாட். ஐ எம் சாரி மை ஃப்ரெண்ட். எதிர்பாராத திசைகளிலிருந்து உதவி வராது, அதை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு உதவி செய்கிறவர், நம் பிரயாசைகளை பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஒருவேளை திறம் படைத்தவர்கள், படிப்பு அதிகமாக இருக்கிறவங்கன்னா கூட, அதை கொடுத்தவர் தேவன் என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். இட் இஸ் காட் ஹூ கேவ் யூ தி எஜுகேஷன் தட் யூ ஹேவ், இட் இஸ் காட் ஹூ கிவ்ஸ் யூ தி எபிலிட்டிஸ் தட் யூ ஹேவ். ஆகவே எல்லாவற்றிலும் நாம் தேவனை அங்கீகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு செவி சாய்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெயம் கர்த்தரால் வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இதை நாம் மறந்து விடவே கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உயர்த்துவாராக, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் உயர்த்துவாராக, உங்கள் முகங்களை தேவன் பிரகாசிக்க பண்ணுவாராக. அப்படி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக மக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் எந்த பாகத்திலிருந்து இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த சூழ்நிலையில் இவர்கள் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லா சவால்களின் மத்தியிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்துவீராக, முகங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக, கண்ணீரை துடைத்தருளும், வேதனையை மாற்றி அருளும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீர் அல்லவா. உம்முடைய வசனத்தின்படியே ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். அப்பா, ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் மார்போடு அனைத்து வழி நடத்தும். கண்ணீரெல்லாம் மாறட்டும், துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். சரீரத்தில் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இதை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். சுகவீனங்கள் பலவீனங்களை எல்லாம் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம், கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும், மார்போடு அணைத்து கொள்ளும். குடும்பங்களை உடைய ரத்தத்தினால் மூடுகிறேன், பற்றாக்குறை நீங்கட்டும், செழிப்பு உண்டாகட்டும். ஆசீர்வதியும் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்தி மீட்பரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com. உங்கள் துக்கத்தின்